노래하면서. 근데 강남의 꽃은 우리 애들의 라이프마을이 오늘의 월요일부터 몰라요. 아무래도 ஒரு அரசியல் வரலாற்றில் ஒரு இதுவரை நடந்திராத ஒரு விஷயம் என்பதை நான் இங்கு வழிபடிய விரும்புகிறேன். ஏனென்றால் அரசியல் தலைவர்கள் மீதான விமர்சனங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலின் வழிமுறைகள் நமக்கு நன்றாக தெரியும். அதை நாம் நீண்ட காலமாக தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறோம். இது போன்ற ஒரு அரங்கில் ஒரு சிறிய இலக்கிய கூட்டம் நடப்பது போல சிலர் ஒரு பேரை முன்வைத்து கலைஞர் அவர் இன்னும் அவர் எவ்வளவு செயல்படுத்தப்பட்டுக்கூடிய ஒரு தலைவர் என்று விவாதிக்கக்கூடிய ஒரு கலன் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை முழுக்க முழுக்க இந்த கலனை நாம் ஆதரிக்க வேண்டும். பொதுவாக ஞானி அவர்களுக்கு கலைஞரின் செயல்பாட்டு திறன் பற்றிய இவ்வளவு சான்றிதழ்களை நாம் இந்த அறையில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தினமும் அவை செய்தித்தாள்களில் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன. ஏழை போன்ற ஒருவருக்கு தினமும் பதில் சொல்வது என்பது உண்மையில் ஒரு 100 பேர் செய்யக்கூடிய ஒரு வேலை. அதை ஒருவர் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார். உடனே போதை கடிதம் எழுதுகிறார். அதாவது நான் ஒரு பத்திரிகை நடத்துகிறேன், ஒரு வாரம் ஒரு தலையங்கம் எழுதுவதற்குள் என்னுடைய சக்தி முழுவதும் செலவாகி விடுகிறார். தினமும் இதற்கான நேரத்தை கண்டுபிடிக்கிறது, இதற்கான யோசனையை அவர் உருவாக்குவதற்கான நேர தருணம் எங்கே இருக்கிறது என்று நான் மட்டுமல்ல பொதுவாக எழுத்து சிந்தனை சார்ந்த தரங்கள் எங்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வியப்பு. இந்த இளமை முதுமை என்கிற இந்த பேச்சுகள் எல்லாம் மிகவும் அபத்தமான ஒரு விஷயம். ஏனென்றால் இளைஞர்கள் இங்கே என்ன செய்கிறார்கள், என்ன வேலை செய்கிறார்கள், முதியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் விவாதித்தால் அது வேறொரு தரத்திற்கு போகும். அந்த அடிப்படையில் ஒரு தலைவரை, ஒரு அரசியல் தலைவரை நாம் விமர்சிப்பது உண்மையில் அது ஒரு அற்பட்டமான ஒரு தனிமனித தாக்குதல். ஏனென்றால் இந்த தனிமனித தாக்குதல் இது இப்பொழுது மட்டும் நடைபெறவில்லை. பொதுவாக ஞானியினுடைய ஒரு தனிப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, அனந்தருடன் இதழில் கடந்த சில மாதங்களாக நீங்கள் தொடர்ந்து பார்த்தால் கலைஞரின் குடும்பத்தினரை மையமாக வைத்து செய்யப்படுகிற காமெடி, செய்யப்படுகிற தனிமனித தாக்குதல்கள், அவர்களை பற்றிய சில கொச்சையான விமர்சனங்கள், அது கலைஞர் டிவி முன்னிட்டு இருந்தாலும் சரி அல்லது வேறு பல சந்தர்ப்பங்களும் சரி, ஒரு விதத்தில் ஒரு வேறு போன்ற பத்திரிகையில் ஒரு லூசுத்தையன் என்கிற ஒரு கேரக்டர் அதில் என்னெல்லாம் எழுதப்படுகிறதோ அதனுடைய மாற்று வடிவமாக இது போன்ற கலைஞர்கள், இது போன்ற கட்டுரைகள் எழுதப்படுகின்றன. பொதுவாக ஒருவரை இளைஞர் முதியவர் என்கிற பிரிவினின் அடிப்படையில் அவரை விமர்சனத்துக்கு உட்படுத்துவதோ அல்லது அவருடைய குடும்பத்தினர் அவரை சித்திரவதை செய்கின்றனர் என்றெல்லாம் எழுதுவதோ அது எந்த விதத்திலும் அரசியல் விமர்சனமும் அல்ல, ஒரு ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு விமர்சனமும் அல்ல, ஒரு விதமான வெறுப்பு ஏற்ற இவங்கெல்லாம் ஏன் இங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் போட்டு ஏதோ ஒரு பெரிய தொந்தரவு இந்த இந்த ஆட்சியோ அல்லது அவர் கலைஞர் என்ற நபருடைய ஒரு பிரசன்ஸ், அது ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கிறது. இந்த தொந்தரவு எங்கிருந்து உருவாகிறது, எந்த அரசியல் காலகட்டத்தில் உருவாகிறது என்பதெல்லாம் மிகவும் முக்கியமான கேள்விகள். இன்று ரவிக்குமார் அவர்கள் பேசும்போது இந்த அரசு கலைஞர்கள் எழுத்தாளர்கள் போன்றவர்களுக்கு சாதகமாக என்னென்ன காரியங்களை செய்து வந்திருக்கிறது என்று ஒரு விரிவாக குறிப்பிட்டார். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒரு ஜனாதிபூர்வமான ஒரு கட்டமைப்பை எந்த விதத்திலும் அவர்கள் விரும்பியோ விரும்பாமலையோ இந்த ஆட்சி கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்ல வருகிறேன். இன்று நாங்கள் ஜெயலலிதா அரசை என்னுடைய உயிர்மை பத்திரிகையை நாங்கள் விமர்சித்து பல தலைவர்கள் கடுமையான கருத்துக்களை இருக்கிறோம். அதே அளவிற்கு கலைஞருடைய ஆட்சி வந்த பிறகு அவருடைய சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு ஓர்க்காத விஷயங்கள், எங்களை ஏற்க முடியாத விஷயங்களை நாங்கள் கலைஞருடைய ஆட்சியை விமர்சித்து கடுமையான தலையங்களை எழுதியிருக்கிறோம், கட்டுரைகளை எழுதியிருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் இங்கே ஒரு முக்கியமான நான் சொல்ல வரும்போது என்னவென்றால் ரவிக்குமார் அவர்கள் குறிப்பிட்டது போல இன்று பொது மூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்குவது, இலக்கிய பத்திரிகைகளை அல்லது சிறு பத்திரிகைகளை நூலகங்களுக்கு வாங்குவது போன்ற காரியங்கள் கலைஞரின் ஆட்சியில் தான் நடைபெற்றன. அப்பொழுது கலைஞருடைய கலைஞரை மிகவும் விமர்சித்து நாங்கள் எழுதிய தலையங்கங்களை இன்று இதே சிறு பத்திரிகை சூழலை சேர்ந்த சிலர் ஏதோ வைத்து உயிர்மையின் மீதோ அல்லது என் மீதோ கொண்ட தனிப்பட்ட காலத்தின் காரணமாக பொது நிறுவனத்தை போன்ற அமைப்புகளுக்கு எழுதிய கலைஞர் இவர்கள் விமர்சிக்கிறார்கள். நீங்கள் அதனால் இந்த பத்திரிகையை நீங்கள் வாங்கக்கூடாது, இவர்களுடைய புத்தகங்களுக்கு நீங்கள் நூலாளரை வழங்கக்கூடாது என்னென்றால் பல கோரிக்கைகளை பல மனுக்களை முன்வைத்தார்கள். இது போன்ற ஒரு கோரிக்கை இதற்கு முந்தைய ஜெயலலாட்சியில் நடைபெற்றிருந்தால் அது நூலகங்களுக்கு வாங்கப்படுவது மட்டுமல்ல அந்த பத்திரிகையின் இயக்கமே முடக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு சிறு பாதிப்பு கூட எங்களுக்கு அதிகாரம் சார்ந்த தரப்பிலிருந்து வரவில்லை, அவை குப்பை கூட எழுப்பப்பட்டன. இது போன்ற ஒரு விஷயம் நமது அரசியல் வரலாற்றில் மிகவும் அபூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று நான் சொல்ல வேண்டும். நாம் இந்த பிரச்சனைக்கு வருவோம். ஞானி இவர் மகன் பேசிய போது குறிப்பிட்டார்கள், கலைஞரை கைது செய்த போது அவர்கள் உடல்ரீதியாக சித்தரவைப்பட்டது, அவருடைய மனிதாபிமானம் எங்கே போயிட்டு அப்பொழுதும் ஞானிக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தது. எல்லா பத்திரிகைகளும் எல்லோரும் கலைஞருடைய அந்த கைதை கடுமையாக கண்டித்து மனம் பிரித்து எழுதி கொண்டிருந்த போது இவர் தினமணி இதழில் கலைஞர் விமர்சிக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை விட்டு ஒரு கலைஞர் வடிவிலான ஒரு குறிப்பை அவர் வெளியிட்டார். அந்த நெருப்பு அவர் இன்று இருப்பதல்ல, அது தொடர்ச்சியாக நீண்ட காலமாக அவர் இருந்து வருகிறது. இதற்கெல்லாம் இதற்கான காரணங்கள் இங்கு முழுக்க ஆ மாற்றவர்கள் இருந்து தொடங்கி பலரும் மிக விரிவாக இங்கு விளக்கியிருக்கிறார். இதை நாம் திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. இது ஒரு சாதியம் சார்ந்த ஒரு சமூகத்தில் இதுதான் நடக்கும். இந்த ஊடகங்களை அவர்கள் இன்னும் இவ்வாறு தான் பயன்படுத்துவார்கள். ஆனால் இன்று நாம் இங்கு எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த பொருளின்படி உலகத்தில் முதியவர்கள் அல்லது ஏதோ ஒரு உடல் ரீதியான பலகீனம் கொண்டவர்களை அவர்களுடைய அதை காரணம் காட்டி அவர்களை சமூக நீக்கம் செய்ய வேண்டும், அவருடைய பொறுப்புகளிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஒரு விதமான பாய சிந்தனை என்பதை பலரும் குறிப்பிட்டார்கள். இதை முடிவு செய்ய வேண்டியவர்கள் வெளியே இருப்பவர்கள், அதை கலைஞர் முடிவு செய்ய வேண்டும் அல்லது எந்த துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த எழுத்தாளர்களாகட்டும் சிந்தனையாளர்கள் கலைஞர்கள் விஞ்ஞானிகள் பல அரசியல் தலைவர்கள் உலகம் முழுவதும் அவர்களுடைய அறிவு அவர்களுடைய அனுபவம் அந்தந்த துறைகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு செழுமையை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதன் வழியாகத்தான் மொத்த சமூக நீரோட்டமும் சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் கலைஞரை எவ்வளவு வேண்டுமானால் விமர்சிக்கலாம், அவருடைய முடிவுகளை விமர்சிக்கலாம், அவருடைய அரசியலை நீங்கள் விமர்சிக்கலாம், அதற்கான எல்லா சுதந்திரமும் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவரை நீங்கள் ஒரு தனிநபர் தாக்குது, இந்த தாக்குதல் ஞானிக்கு புரிதல்ல. இவர் இதை இவர் உடல் ரீதியாக இந்த தாக்குதல்களை அவர் மேற்கொள்வதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. உதாரணமாக எழுத்தாளர் சுஜாதா அவர் இந்த பாய்ஸ் பட விவகாரத்தை ஒட்டி அவர் மீது பல்வேறு விதமான விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தபோது ஞானி அவரை கடுமையாக விமர்சித்து எழுதியவர்கள் ஒருவர். அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அப்போது இந்திய அளவில் எழுதுகிற ஒரு கட்டுரையில் அவர் இவ்வாறு அந்த கட்டுரையை முடிக்கிறார். சுஜாதாவுக்கு ஏற்கனவே ரெண்டு அட்டாக் வந்துவிட்டது, இந்த வயதில் ஒரு கேள்வி இல்லையே. ஒருவருக்கு இந்த உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு நோய்மை, இந்த நோய்மையை சுட்டிக்காட்டி ஒருவர் எழுதுவது என்பது எனக்கு தெரிந்து ஞாயி ஒருவர் மட்டும்தான் செய்தார். இந்த கலைஞருடைய விஷயத்திலும் அவர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு விதமான ஒரு வக்கிரமான ஒரு பார்வை. வேறு யாரும் எனக்கு தெரிந்து எவ்வளவோ தாக்குதல்கள் விமர்சனங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சமூகத்தோடு இது போன்று உனக்கு வயதாக இருக்கிறது, நீ வீட்டுக்கு போ. அவரை ஞானியவர்கள் அதுபோல மனத்தலைவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ வயது முதிர்ந்த பத்திரிகைகள் இருக்கிறார்கள், இவர்களை பார்த்து என்னைக்காவது சொல்வாரா வந்துட்டு. அவருடைய இரண்டாவதாக ஒரு ஸ்டேட் அல்லது ஒரு அரசு என்பது ஏதோ தனிநபரால் முழுக்க முழுக்க நிர்வகிக்கப்படுகிறது என்கிற பிம்பத்தை அவர் உருவாக்க முயற்சிக்கிறார். இதிலே இது இதை ஞானிக்கு தெரியாத விஷயம் இல்லை, இதை ஞானிக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்று அது கலைஞரோட ஆட்சியாக இருக்கலாம், ஜெயலலிதாவுடைய ஆட்சியாக இருக்கலாம், ஒரு அரசு என்பது மேலிருந்து கீழ் வரை நூற்று கணக்காக அவர் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள், கடைநிலை ஊழியர்கள் வரை ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு அது முடிவுகள் எடுப்பது எல்லாவற்றிலும் பல்வேறு விதமான நபர்கள் அதை முடிவு செய்கிறார்கள். அது ஏதோ ஒரு தனிநபர் மொத்த ஆட்சியையும் ஒரு தனிநபர் முழுக்க தீர்மானிக்கிறார் என்பது போன்ற ஒரு கற்பனையை அவர் உருவாக்கி உங்களுக்கு கொஞ்சம் வயதாகி இருப்பது, நீங்கள் வீட்டிற்கு போங்கள் என்று அந்த இடத்துல ஒரு இளைஞரை கொண்டு வந்து விட்டால் மிகவும் உற்சாகமான ஏதோ ஒரு ஆட்சி வந்து விடும் போன்ற ஒரு கற்பனை இது எல்லாமே எந்தவிதமான அரசியல் அடிப்படைகளும் இல்லாத ஒரு 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 பிம்பத்தை, ஒரு பாவல வாசகம் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்காக செய்கிற ஒரு முயற்சி அது. அந்த விதத்தில் ஞானியுடைய இந்த கருத்தை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.